Radio, online and mobile. You're with SBS Radio.
வணக்கம் வித்யாதரன் அவர்களே.
வணக்கம்.
காலி கதிர் என்ற புதிய பத்திரிகையை நீங்கள் ஆரம்பித்திருக்கின்றீர்கள். இந்த பத்திரிகை நீங்கள் ஆரம்பத்தில் சார்ந்திருந்த உதயன் பத்திரிகைக்கான மாற்றாக அல்லது அதன் போட்டியாக உருவாக்கப்பட்டதாக பார்க்கலாமா?
அப்படி பார்க்க வேண்டிய தேவையில்லை. இது ஒரு நடுநிலையான பக்கஞ்சாராத உண்மைகளை எடுத்து எம்புகின்ற யாழ்ப்பாணத்தினுடைய குறிப்பாக வடபகுதி மக்களுடைய தேவைகளை அவர்களுக்கு உடனடியாக அவருடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நடுநிலை பத்திரிகையாக இது வரும். இது இன்னொரு பத்திரிகைக்கு போட்டியாகவோ மாற்றாகவோ வருவதாக அர்த்தம் கொள்வது தவறானது.
நீங்கள் உதயன் சுடரொளி பத்திரிகைகளின் ஆசிரியராக இருந்த போது அதன் நிர்வாக இயக்குநர் அரசியலில் குதிக்கிறார் என்றவுடன் பத்திரிகைக்குள் அரசியல் வரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் பதவி விலகினீர்கள். ஆனால் உங்களது காலை கதிர் வெளியீட்டு விழாவில் அரசியல்வாதிகள் பெரும்பாலும் கலந்து கொண்டார்கள். ஏன் நீங்கள் ஆரம்ப விழாவையே அரசியல்வாதிகளோடு ஆரம்பித்தீர்கள்?
நான் நினைக்கிறேன், பத்திரிகை தன்னை கட்சியோடு அரசியலோடு இணைத்துக் கொள்வது, அடையாளப்படுத்திக் கொள்வதைத்தான் நான் தவறு என்று சொன்னேன். என்னுடைய நிகழ்ச்சியிலே எல்லாரும் பங்கு பெற்றினார்கள். பேச்சாளர்களாக சம்பந்தனும் விக்னேஸ்வரனும் பங்கு பற்றிய அதே நேரத்திலே இபிடிபி சார்பிலே தவராஜா, தமிழர் விடுதலை கூட்டணி சார்பிலே ஆனந்த சங்கரி எல்லோரும் முன்வரிசையில் இருந்தார்கள். பத்திரிகை என்பது அரசியலை அல்லது அரசியல்வாதிகளை புறக்கணித்து நடப்பதல்ல. நீங்கள் பிழையாக புரிந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கருத்து, பத்திரிகை தன்னை ஒரு அரசியல் கட்சியோடு அல்லது அரசியல் நிலைப்பாட்டோடு அடையாளப்படுத்திக் கொள்வது தன்னுடைய நடுநிலைத்தன்மையை போக்கும் என்றது. உதயனிலிருந்து நான் வெளியேறுவதற்கான காரணம் வெறுமனே அதை மாத்திரம் நீங்கள் பார்க்கக்கூடாது. உதயனுடைய பங்கு பணி, அதுவரை நான் வெளியேறும் காலம் வரை 25 ஆண்டுகள் உதயன் தன்னை எந்த கட்சியோடும் எந்த தரப்போடும் அடையாளப்படுத்தாமல் செயற்பட்டதன் காரணமாகத்தான் உதயனுக்கு அந்த நிலைமை வந்தது. அந்த அடையாளப்படுத்தலை தனிப்பட்ட நபர்களுடைய அரசியல் தேவைகளுக்கும் அரசியல் சுயலாபங்களுக்கும் பயன்படுத்துவதைத்தான் நான் ஆட்சேபித்தேன். இப்போதும் கூட காலை கதிரனுடைய பணியால் வருகின்ற அரசியல் அல்லது அதனுடைய மக்கள் மீது வருகின்ற அதனுடைய நல்ல அபிப்பிராயத்தை தனிப்பட்ட அரசியல் நலன்களுக்கு பாவிப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். அது என்னால் செய்ய முடியாது என்ற நிலை வந்தபோது உதயநிலை, உங்களுக்கு தெரியும், உதயநிலை எங்களோடு என்னோடு சேர்ந்து பணியாற்றிய ஊழியர்கள் எங்களுடைய எழுத்துக்கள் காரணமாக, எங்களுடைய டேன் காரணமாக, எங்களுடைய கருத்து நிலைப்பாடு காரணமாக, எங்களுடைய போக்கு காரணமாக 10க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், தங்களுடைய உயிரை உதயனுக்காக கொடுத்திருக்கிறார்கள். அதை தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதைத்தான் நான் எதிர்த்தேன். இப்போது உதயன் அரசியலோடு அரசியல்வாதிகளோடு தொடர்பு வைத்திருக்க பற்றி எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் உதயன் பத்திரிகை நான் நடத்திய காலத்திலே இருந்த சுயாதீனத்தன்மையை இழந்துவிட்டது. அரசியல்வாதிகளோடு அரசியலோடு தொடர்புபடாமல் பத்திரிகை நடத்துவது, தினசரி பத்திரிகை நடத்துவது என்பது சாத்தியமற்ற விடயம், தவறான விடயம். அதை நான் சொல்லவில்லை, என்னுடைய நிலைப்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதே நேரத்திலே நான் அரசியல்வாதிகளோடு சேர்ந்தேனா, அரசியல்வாதிகளோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினேன்தான் இல்லை. வடக்கிலேயும் தமிழ் மக்கள் மத்தியிலேயும் ஜனநாயக ரீதியிலே தெரிவு செய்யப்பட்ட 2 முக்கிய தலைவர்களை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தேன் பிரதம அதிபராக. ஏனியோருடைய செய்திகள் எல்லாம் எங்களுடைய முதல் பத்திரிகையிலேயே முழு அளவில் முக்கியத்துவம் கொடுத்து பெரும்பாலும் 90% எல்லா அரசியல் தலைவருடைய செய்திகளும் எங்களுடைய பத்திரிகையிலே இருந்தன. ஆகவே அதை ஒரு கட்சி அல்லது அரசியல் பக்கம் சேர்ந்ததாக நீங்கள் அடையாளப்படுத்துவது தேடி வலிந்து செய்கின்ற ஒரு நடவடிக்கை போலதான் எனக்கு படுகின்றது.
இருந்தாலும் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை நீங்கள் ஏன் இந்த ஆரம்ப விழாவுக்கு அழைத்திருந்தீர்கள்? ஏனென்றால் நீங்கள் முன்னாள் போராளிகளை வைத்து உருவாக்கிய ஜனநாயக போராளிகள் என்ற அமைப்பு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் நீங்கள் விடுத்த கோரிக்கைகள் எதையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அத்துடன் இது தொடர்பில் நீங்கள் பேச போன போது உங்களுடன் சரியாக பேசவில்லை என்று தெரிவித்திருந்தீர்கள். அப்படி உங்களை அவமானப்படுத்திய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளையும் நீங்கள் ஏன் இந்த ஆரம்ப விழாவுக்கு அழைத்திருந்தீர்கள்?
அரசியல்வாதியான வித்யா, அரசியலாக நடத்துகின்ற வித்யாதரன் வேறு, பத்திரிகையாளனாக நடத்துகின்ற போது என்னை பேசிய தரப்போடு நான் உரையாடக்கூடாது என்றால் நான் நினைக்கிறேன் 2009 என்னை கடத்தி, என்னை அவமானப்படுத்தி, என்னை நிர்வாணமாக்கி, ஆட்களுக்கு முன் என்னை தாக்கி, என்னை சித்திரவதை செய்த மஹிந்த ராஜபக்சவை பத்திரிகையாளராக நான் அடுத்த தேர்தலிலே தனிப்பட்ட தனியொரு இன்டர்வியூ செய்வதற்கு போயிருக்கக்கூடாது. ஆனால் பத்திரிகையாளன் என்றவன் முறையிலே எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை நாங்கள் செலுத்த முடியாது என்பதைத்தான் நான் மீண்டும் சொல்ல வருகிறேன். அரசியல்வாதியான வித்யாதரன் வேறு, அல்லது அரசியலாக அவர்களை வழிநடத்திய வித்யாதரன் வேறு, பத்திரிகையாளர் என்ற முறையிலே என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை நான் செலுத்த முடியாது என்பதே இதுவே உங்களுக்கு ஒரு உதாரணமாக இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தியது. நீங்கள் கருதுகின்ற ஒருத்தரை கூட நான் என்னுடைய நிகழ்ச்சி கலைத்திருக்கிறேன். அந்த நிகழ்ச்சிகளிலே அவர்கள் ஆற்றிய உரைகளில் என்னை பற்றி எல்லாம் வந்தது, அதையெல்லாம் அப்படியே பிரசித்திருக்கிறேன். தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை எந்த கட்டத்திலும் நான் பிரதிபலிக்கவில்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
நீங்களும் அரசியலுக்குள் வந்தீர்கள் இல்லையா? குறிப்பாக முன்னாள் போராளிகளை வைத்து ஜனநாயக போராளிகள் என்ற அமைப்பை உருவாக்கி நீங்கள் தேர்தலிலும் நின்றிருந்தீர்கள். இப்போது உங்கள் நிலைப்பாடு என்ன? அந்த அமைப்புக்கு என்ன நடந்தது?
நிச்சயமாக நீங்கள் கேள்வி சரி. நான் அரசியல்வாதியாக வந்ததாக அதை அர்த்தப்படுத்த தேவையில்லை. நான் பத்திரிகையை விட்டு வெளியே வந்த காலத்திலே, அந்த காலகட்டத்திலே இந்த போராளிகள் 12,000 பேரும் சமூகத்துக்குள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதன் பேரிலே சிறையிருந்து வெளியே வந்திருந்தார்கள். அவர்களுக்கு அங்கீகாரம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் அது பற்றி நான் பல தடவைகள் ஏற்கனவே விளங்கப்படுத்தி இருக்கிறேன், பல சுற்றுகளிலே சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு பேட்டியிலே அதை நீண்டதாக விளங்கப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. அந்த போராளிகள் ஆயுதம் ஏந்தி களத்திலே குதித்ததற்கு தூண்டிய பத்திரிகையாளர்கள் நாங்கள் தான். அவர்களை அந்த வழிக்கு திருப்பியவர்கள் நாங்கள் தான். அவர்களுக்கு உரிய இடம், கௌரவ இடம் அந்த சமூகத்திலே அரசியல்வாதிகளால் அரசியல் தரப்பிலே கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் நினைத்தேன். அவர்கள் ஜனநாயக அரசியலுக்கே வர முடியாது என்ற ஒரு சூழல் தான் நான் அந்த முயற்சி எடுத்த போது இருந்தது. அவர்களை அரசியலே சேர்த்து கொள்ள எந்த அரசியல் கட்சிகளும் தயாராக இருக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த முகத்தை நான் பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வெள்ளை கொடி அவர்களுக்கு தேவைப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அந்த தேர்தல் சமயத்தில் அவர்களே அதை கூறியிருந்தார்கள். நாங்கள் வெளியே வரலாமா, ஜனநாயக அரசியலில் ஈடுபடலாமா என்றெல்லாம் பயந்து கொண்டிருந்த போது அதை செய்யலாம் என்று வித்யா அண்ணன் சொன்னார். வித்யா அண்ணைக்கு பின்னாலே நாங்கள் வருகிறோம். அவர் ஒரு வெள்ளை கொடி, எங்களுக்கு வெளியே வருவதற்கு ஒரு வெள்ளை கொடி தேவைப்பட்டது. அந்த வெள்ளை கொடியை நாங்கள் கூட்டி வந்திருக்கிறோம். இப்போது எங்களுடைய பணி முடிந்ததும் நாங்கள் வெள்ளை கொடியை வைத்து விடுவோம் என்று தேர்தல் சமயத்திலேயே அவர்கள் சொன்னார்கள். இப்போது அவர்கள் இயங்குகிறார்கள். புலிகளுடைய தியாகத்திலே அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு, புலி போராளிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த தியாகத்திலும் அந்த அவர்களுடைய செயற்பாட்டிலும் நான் பங்கு பெறுவது, பங்கு கேட்பது அல்லது பங்கு பெற்றுவது பொருத்தமற்றது. அப்படியானால் ஏன் தேர்தலில் குதித்தீர்கள் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அன்றைய சமயத்திலே அவர்கள் தங்களுக்குள் கூடி தங்களை வழிநடத்த ஒரு பாதுகாப்பான ஒருவர் இல்லாவிட்டால் தாங்கள் செயற்பட முடியாது, தங்களுக்கு பயமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். அதை நான் அப்போதே சொல்லியிருந்தேன். தேர்தல் சமயத்திலே அவர்களுக்கு ஒரு முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருந்ததால் நான் இந்த பணியை முன்னெடுக்கிறேன் என்று அந்த பணியை அவர்களுக்கு முன்னெடுத்தேன். இப்போது அவர்கள் செயற்படுகிறார்கள். அவர்களுக்கு ஏதேனும் ஆலோசனை தேவை என்றால் என்னிடம் வந்து பேசுவார்கள். அதை தவிர அந்த கட்சியினுடைய பெயரிலே அரசியல் செய்ய வேண்டிய தேவையும் அவசியமும் நியாயமும் எனக்கு இல்லை.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இலங்கையின் பிரபல ஊடகவியலாளர் வித்யாதரன் அவர்கள். இதேவேளை ஏற்கனவே தேர்தலில் நின்ற நீங்கள் மீண்டும் அரசியலுக்கு வருவீர்களா? அப்படி வரும்போது உங்களது காலை கதிர் பத்திரிகையை அதற்கான பிரதான ஊடகமாக பயன்படுத்துவீர்களா?
ஒரே ஒரு விடயத்தை வலி தெளிவாக சொல்லுகிறேன். வித்யாதரன் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். பத்திரிகை தனக்குரிய நிலைப்பாட்டில் இருக்கும். அந்த நிலைப்பாட்டில் நடத்த முடியாவிட்டால் நான் வெளியேறி விடுவேன். அதாவது அது தன்னுடைய ஆரம்ப பிரஜை என்ன செய்ததோ அந்த பிரஜையின்படி அது நடக்க வேண்டும். உதயனிலும் அதுதான் நடந்தது. உங்களுக்கு தெரியும், என்னுடைய நிர்வாக இயக்குனர் என்று ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக கையெழுத்து வைத்தாரோ அன்றே நான் விலகிவிட்டேன். ஆகவே என்னால் அந்த பத்திரிகையை நடுநிலையாக நடத்த முடியும் என்ற பிரச்சனையோடு நான் ஒரு அரசியல் கட்சி பத்திரிகையை தொடங்கியிருப்பேன் என்றால் அந்த நிலைப்பாடு வேறு. நான் ஒரு நடுநிலையான நாடகத்தை தொடங்கியிருக்கேன். அதை செய்ய முடியாவிட்டால் நான் வெளியேறிவிடுவேன். அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரை அந்த இரட்டை நிலைப்பாட்டில் நான் நடத்த மாட்டேன். இது என்னுடைய அரசியல் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட பத்திரிகை அல்ல. யாழ்ப்பாணத்துக்கு ஒரு, குறிப்பாக வடக்கு மாகாணத்துக்கு, குறிப்பாக தமிழ் தேசிய மக்களுக்கு ஒரு நடுநிலையான நாடு, பக்கஞ்சாராமல் நடுநிலையாக உண்மையை எடுத்துக்கிடுகின்ற ஒரு நாடகத்தின் தேவை வந்த சமயத்திலே நாங்கள் அதை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த பணியை அது செய்யும்.
இந்த பதிலை வைத்து பார்த்தால் நீங்கள் அரசியலுக்கு வருவீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா?
அது காலத்தை பொறுத்தது. நான் வந்தாலும் வராட்டிக்கும் பத்திரிகை தன்னுடைய தனித்துவத்தோடு போகும். அது ஒவ்வொருவருக்கும் அரசியலுக்கு வருவதற்கு உரிமை உண்டு. நான் வாக்களிக்கலாம், வாக்களிக்காமல் விடலாம். ரெண்டுக்கும் எனக்கு உரிமை உண்டு. நான் பங்கு பெற்றலாம், பங்கு பெற்றாமல் விடலாம். ஆனால் ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு ஒரு அரசியல் கட்சியிலேயோ ஒரு அரசியல் வேலையிலேயோ நான் செய்ய மாட்டேன். அது நான் நினைக்கிறேன். அந்த தன்னுடைய உரையிலேயே முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூட அதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். வித்யாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று.
இப்போது கையடக்க தொலைபேசியில் செய்தியை பார்க்கின்ற அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி அபரிமிதமாக காணப்படுகின்றது. அதே நேரம் இணையதளங்களின் ஆதிக்கமும் இன்று பரவலாக காணப்படுகின்றது. அப்படியான சூழலில் நீங்கள் தொடங்கியிருக்கும் இந்த அச்சு ஊடகத்தின் தேவை அல்லது எதிர்காலம் எப்படியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
நான் நினைக்கிறேன் இந்த கருத்து நிலைப்பாட்டை விதைக்கின்ற நீங்கள் தான் மிகப்பெரிய தவறு செய்வர்களாக நான் நினைக்கிறேன். இன்று எங்களுடைய மக்களுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு காரணம் உங்களை போற்றவரிலிருந்து நான் குற்றஞ்சாட்ட, உங்கள் விரல் நீட்டி குற்றஞ்சாட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் 2008 தன்னுடைய கடைசி மாவீரர் தின உரையிலே தலைவர் பிரபாகரன் அவருடைய உரையை பார்த்திருந்தீர்களானால் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் இந்த போராட்டத்தை ஒப்படைக்கின்ற அல்லது போராட்டத்தை முன்னெடுக்கின்ற ஒரு போக்கை அவர் பிட்வீன் தி லைன்ஸ் எழுதப்படாத வரிகளுக்கிடையே கோட்டியாட்டி சென்றிருக்கிறார். நீங்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் இலத்திரனியல் யுகத்தினுடைய உச்சத்திலே இருக்கிறீர்கள், எல்லாம் கையிலே கையடைக்க தொலைபேசியிலே இருக்கின்றது என்ற ஒரு மாயையிலே வாழ்கிறீர்கள். யாழ்ப்பாணத்திலே மக்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற அண்ணம்மாவுக்கும் வேலுப்பிள்ளைக்கும் அது அல்ல நிலைமை. அவர்கள் பத்திரிகையிலே ஒன்று மட்டும் 9 என்று எழுதுவதை நம்பிக்கொண்டுதான் இந்த வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவான 10 பேரோடு பேசி பாருங்கள், எவ்வளவு பேருக்கு அரசியல் அறிவு, அடிப்படை அறிவு இருக்கின்றது. அப்படி இல்லாதவர்கள் வரக்கூடிய நிலையை உருவாக்கி தந்தது இந்த பத்திரிகை ஊடகங்கள், குறிப்பாக பத்திரிகைகள் தவறாக பயன்படுத்தப்பட்டமையால் தான். அதை மாற்ற வேண்டியவர்கள் நான் நினைக்கிறேன் புலம்பெயர்ந்த தமிழர்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கோடிக்கணக்கான ரூபா பணத்தை கொண்டு வந்து கோயில்களினுடைய திருப்பணிக்கும் பாடசாலைகளினுடைய முன் முகப்புக்கும் செலவழித்து விட்டு செல்கிறார்களே தவிர, தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த போராட்டத்தை வழிநடத்துவதற்கு, உண்மையாக போராட்டம் ஒன்று அல்லது மக்களுடைய நிலைமை ஒன்று வழிநடத்தப்படுவதற்கு மக்களை வழிநடத்தும் ஒரு ஊடகம் வேண்டும். நீங்கள் சொல்லுகின்ற ஊடகங்கள் எதுவும் இங்கு தமிழர் தாயகத்திலே களத்திலே செல்வாக்கு செலுத்தவில்லை. செல்வாக்கு செலுத்துவது இன்றும் பத்திரிகைகள் தான். ஏனென்றால் அந்த நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய நிலைமை அப்படி. இன்று வாக்களிக்கின்ற மக்களிலே பெரும்பான்மையினர் இந்த நீங்கள் சொல்லுகின்ற இணையதளங்கள் ஊடகங்களை பார்க்கின்ற நிலையில் இல்லை. பார்க்கின்றவர்கள் செய்திகளை வாசித்து அதை உள்வாங்கி அதன் அடிப்படையிலே வழிநடத்தப்படுகின்ற நிலையிலே இருப்பவர்கள் குறைவு. அவர்கள் வேறு தேவைக்குத்தான் அதை பயன்படுத்துகின்றார்கள். அவர்கள் கூட செய்திகளை உள்வாங்குவதற்கு பெரிதும் தங்கியிருப்பது பத்திரிகைகள் தான். இந்த பத்திரிகைகளை சரியாக வழிநடத்த தவறியதன் காரணமாகத்தான், அல்லது பத்திரிகை மூலம் மக்களை தொடர்புபடுவதிலே நாங்கள் இழைத்த தவறு காரணமாகத்தான் நான் நினைக்கிறேன் அரசியல் தலைமைகள் பிழைக்கவும் எங்களுடைய வெளிநிலைமை ஏற்படவும் காரணமாக இருக்கின்றது. அதை மாற்றக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் புலம்பெயர் தமிழர்கள். இந்த பத்திரிகைகள் இங்கே குடாநாட்டிலும் தேசிய ரீதியிலும் என்கின்ற பத்திரிகைகள் போல நூற்றுக்கணக்கான பத்திரிகைகளை நடத்தக்கூடிய வலிமை கொண்ட இந்த புலம்பெயர் தமிழர்கள் தங்கள் கையிலே ஒரு ஐபாடை அல்லது ஒரு போனை கொண்டு வைத்துக் கொண்டு அதுதான் உலகம் என்று அழைகிறார்கள். அதிலே செய்திகளை போட்டு தாங்கள் ஏதோ சமூகத்தை மாற்றிவிட்டதாக கருதுகிறார்கள். சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே, யாழ்ப்பாணத்திலே உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்க நல்லம்மாவும் ஜெல்லம்மாவும் வேலுப்பிள்ளையும் சின்னையாவும் பார்க்கின்ற ஒரு ஊடகம் தேவை. அந்த ஊடகத்தை நீங்கள் உருவாக்க தவறிவிட்டு மாயைக்குள் இருந்து கொண்டு பேசுவதன் காரணமாகத்தான் இத்தகைய கோமாளிகள் எல்லாம் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக போகின்ற நிலை வந்திருக்கின்றது. இதை மாற்றக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் தகமையும் நான் நினைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டு விரலை நான் புலம்பெயர் தமிழர்களை நோக்கி நீட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது, விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்ததில் கணிசமானவர்கள், முக்கியமானவர்கள், பிரதானமானவர்கள் புலம்பெயர் தமிழர்கள். ஒரு நாட்டினுடைய போர் பட்ஜெட்டுக்கு, யுத்த பட்ஜெட்டுக்கு நிகரான ஒரு வரவு செலவு திட்டத்தை 15 ஆண்டுகளுக்கு மேல் தலைவர் பிரபாகரன் முன்னெடுத்தார் என்றால் ஒரு நாட்டோடு இங்கு இருக்கின்ற 12 வீத தமிழர்களுடைய ஆதரவில் இல்லை. முக்கியமாக புலம்பெயர் தமிழர்கள் வெயிலுக்குள்ளும் மழைக்குள்ளும் பனிக்குள்ளும் நெருப்புக்குள்ளும் நின்று உழைத்து அனுப்பிய பணத்தினால் இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததில் முதல் பிரதான பங்களிப்பு போராளிகளுக்கு அடுத்து புலம்பெயர்ந்து மக்களுக்குரியது. அந்த புலம்பெயர் தமிழர்தான் இந்த போராட்டத்தையே தலைவர் ஒப்படைத்து சென்றிருக்கிறார். அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு முக்கியமாக தேவை களத்தில் உள்ள மக்களை வழிநடத்துகின்ற ஊடகம். அதை புரியாத புலம்பெயர் தமிழர்களால் தான் இன்று இந்த இழிநிலை என்று நான் நினைக்கிறேன். இந்த ஊடகத்தை, சரியான ஊடகத்தை நாங்கள் தொடங்குகின்ற வேலை எப்போதோ நடந்திருக்க வேண்டும். இன்னும் பல ஊடகங்கள் வர வேண்டும். வந்தால்தான் மக்களுக்கு பல விடயங்கள் தெரியும். நான் சம்பவங்களை குறிப்பிட்டு கூறவில்லை. அண்மை காலத்தில் கூட ஒரு சம்பவம் மிக மிக ஜனாதிபதி மைத்ரிபால யாழ்ப்பாணம் வந்தபோது ஒரு தனியார் நிகழ்விலே கலந்து கொண்டது பற்றிய செய்தி புலம்பெயர் தமிழர்களே ஒவ்வொருவருக்கும் தெரியும். வந்து யாழ்ப்பாணத்திலே என்னுடைய அலுவலகத்து பக்கத்தில் இருக்கின்ற 10 வீட்டுக்கு போய் கேட்டு பார்ப்போம் பாருங்கள், 10 பேர்ல 9 பேருக்கு தெரியுமா? தெரியாது. ஏனென்றால் ஊடகங்கள் அதை மறைத்து விட்டன, பத்திரிகைகள் அதை மறைத்து விட்டன. பத்திரிகைகளை மறைத்து விட்டால் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் மறைத்து விடலாம் என்ற நிலைமை இருக்கும் போது ஏதோ ஒரு சந்திரன் இருந்து பேசுபவர்கள் போல இலத்திரிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த மாற்றம் வருவதற்கு இன்னும் காலம் செல்லும். அதுவரையும் எங்களை சீரழித்து விடுவார்கள். அது யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, திருவோணமலையில் மாத்திரமில்ல, மட்டக்களப்பில் மாத்திரமில்ல, அம்பாறையில் மற்ற எல்லா தமிழ் பிரதேசங்களிலும் பத்திரிகைகள் செல்வாக்கை செலுத்துகின்ற காலம் இன்னும் நகரவில்லை. பத்திரிகையை மாத்திரம் நம்பித்தான் மக்கள் இன்னமும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கின்ற நிலைமை இருப்பதால் இந்த ஊடகங்களை வைத்து மக்களை தங்களுடைய தேவைகளுக்கு பிரச்சாரப்படுத்துகின்ற, தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமை தொடர்கின்றது. அதை இந்த 7 வருடத்தில் முதல் 2 வருடத்திலேயே மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை உள்ள புலம்பெயர் தமிழர்கள் இன்னமும் இந்த ஐபாடை யாழ்ப்பாணத்தில் வந்திருந்தும் இந்த ஐபாட் மூலம் ஏதோ செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டவர்கள் இருப்பது நான் அதோடு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஊடகம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைய நிலையிலே அது இன்னும் செல்வாக்கு பெறக்கூடிய நிலைக்கு வரவில்லை. அண்மை காலத்தில் வரக்கூடிய தாக்கமும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை.
உங்களது பதிலில் கோமாளிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினீர்கள். அப்படி என்றால் உங்கே தமிழ் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லாம் கோமாளிகள் என்று சொல்கிறீர்களா?
பலர் பலர் அந்த நிலையில் இருக்கின்றபடியா தான் இந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். மக்கள் அப்படியானவர்களை பலரை தெரிவு செய்கின்ற நிலை இருக்கின்றது. நான் அதை வியாபாரியாக குறிப்பிட விரும்பவில்லை. நான் நினைக்கிறேன் வெளிநாட்டிலே இருந்து கொண்டு ஐபேடில் படிக்கின்ற உங்களுக்கு அதை பற்றி புரியாது. நேரடியாக களத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் நாங்கள் யாரை தெரிவு சேர்க்கோம். எங்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு வரிசையாக விட்டு இவர்களுடைய தகுதி இனங்களை நீங்கள் அளவிட்டு பார்த்தால் இந்த ஆர் யார் இதிலே சிறந்தவர்கள், என்ன வேலை செய்கின்றோம், நாங்கள் தெரிவு செய்த பிரதிநிதிகள் எங்களுடைய உள்ளூராட்சி சபைகளிலே, மாகாண சபைகளிலே, நாடாளுமன்றத்திலே என்ன காரியமாக்கி இருக்கின்றார்கள் என்பதை இடப்போட்டால் நான் சொன்ன சொல்லு தவறா பிழை இல்லையா என்பதை நீங்கள் இடப்போட முடியும்.
பக்கச்சார்பில்லாத ஊடகத்தின் தேவை கருதி நீங்கள் காலை கதிரை ஆரம்பித்திருப்பதாக சொன்னீர்கள். ஒரு ஊடக ஜாம்பவான் என்ற வகையில், உதயன் சுடரொளி பத்திரிகைகளின் முன்னாள் ஆசிரியர் என்ற வகையில் பார்க்கும்போது, இப்போது அங்குள்ள ஊடகங்கள், குறிப்பாக பத்திரிகைகள் எப்படி இயங்குவதாக உங்களுக்கு படுகின்றது?
என்னை பொறுத்தவரை எனக்கு திருப்தி தரும் நிலைமை இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையில் பார்க்க முடியும். ஒரு நடுநிலை நாளேடாக வர வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. பல தரம் இன்றைய நிலையிலே யுத்த காலத்திலே எங்களுடைய நிலைப்பாடு வேறு. யுத்தத்தை மாத்திரம், அதை முன்னெடுக்கின்ற தமிழர் தரப்பை மாத்திரம் ஒரு யுத்த காலகட்டத்திலே எங்களுக்குரிய பொறுப்பாக நாங்கள் கட்டவிட வேண்டிய தேவை இருந்தது. நாங்கள் அதை செய்தோம். உங்களுக்கு தெரியும், உதயன் நாங்கள் ஆரம்பித்த காலத்திலே ஒரு உண்மை அஞ்சாமை நடுநிலைமை என்று ஒரு மோட்டோ கூட உதயன் தலைப்புக்கு கீழ் போட்டிருந்தோம். அதை நானே தான் திடீரென்று ஒரு நாள் முடிவெடுத்து அதை வெளியேற்றினேன் என்றால் நாங்கள் அன்று நடுநிலையாக செயற்பட முடியாது, செயற்படக்கூடாத ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. போராட்டத்தோடு நிற்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது, அதை முன்னெடுத்தோம். இன்று நான் நினைக்கிறேன் ஜனநாயக சூழலிலே நீங்கள் ஜனநாயக வழியிலே எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் நகர்வதானால் எல்லா தரப்பு கருத்துக்களும், எல்லா மக்களுடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட வேண்டும். மக்கள் அவற்றை வைத்து தாங்கள் ஒரு முடிவை எடுக்கக்கூடியதான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அந்த நிலையை செய்வதற்கான ஒரு சூழல் இல்லாமல் ஏதேனும் ஒரு அணியோடு பக்கம் சேர்ந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் ஊடகங்கள் இருக்கின்றன. நான் தனிப்பட்ட பத்திரிகைகளை ஒன்றொன்றாக குறிப்பிட்டு குற்றம் சாட்ட விரும்பவில்லை. ஆனாலும் எல்லா பக்கத்து தரப்பையும் தர வேண்டிய ஒரு கடப்பாடு இருப்பதாக நான் நினைத்தேன். அந்த நினைப்பை செயற்படுத்தக்கூடிய வாய்ப்பை கடந்த 2-3 ஆண்டுகளாக முயற்சி தெரிந்திருந்தேன். இப்போது அது எங்களுக்கு கைகூடியிருக்கிறது.
மிக நன்றி வித்யாதரன் அவர்களே. உங்களது பத்திரிகையின் வெற்றிக்கு எமது வாழ்த்துக்கள். நன்றி.
நன்றி.